ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 1, அதிகரணம் 1. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஐந்து தத்துவம் இருக்குது. இந்த நாத தத்துவத்துக்கு அதிதெய்வமாக இருந்து காரியப்படுத்தக்கூடியவர் சுவாமி பரசிவம். பரசிவம் சுப்பிரமணிய நடிகை செய்வார். விந்து தத்துவத்தில் சிவசக்தி அதிதெய்வமாக இருந்து காரியப்படுத்தும். சாதாக்கியத்தில் வந்து சதாசிவமூர்த்தி. சதாசிவமூர்த்தி ஐந்து முகங்களோடு ஈசானந்த புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதன் என்ற ஐந்து முகங்களோடு சாதாக்கிய தத்துவத்தில் விற்றிருந்து மற்ற உலகங்களெல்லாம் காரியப்படுத்துவார். ஈஸ்வர தத்துவத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் மகேஸ்வர பெருமா. சுத்த வித்தியனுடைய தத்துவத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் உருத்திர பெருமா. அடுத்து வித்யா தத்துவம். வித்யா தத்துவம் வந்து சுத்தமாயை விட கொஞ்சம் அது சுத்தத்தில் கொஞ்சம் குறைவானது. ஏன்னா மனக்கண்மை வந்துருச்சு, அதனால கொஞ்சம் கருவி நேரம் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதில் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன் என்று ஏழு தத்துவம். இந்த ஏழு தத்துவத்தில் காலம் வந்து இன்னென்ன காலத்தில் இன்னென்ன இந்த சம்பவங்கள் நடக்கணும் என்று அந்த காலத்தை குறிப்பது தான் காலம். இந்த நாள் இது நடக்க வேண்டும், இந்த நாளில் இந்த செயல் தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும், இன்னால்தான் செய்ய வேண்டும் என்ற நியதியை நிச்சயிப்பது நியதி தத்துவம். இந்த உலகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெக்கானிக்கல் சொல்லுவோம், புருட தத்துவம் என்று சொல்லுவோம். புருடன்கிறது புருஷன், ஆன்மாவை குறிக்கக்கூடிய இந்த ஆறு தத்துவத்தோடு கூடியிருந்து உயிர் பெறக்கூடிய அந்த தன்வேதனை காட்சி என்று சொல்லக்கூடிய இன்ப துன்ப அனுபவம் தான் புருஷன், புருடன் என்று சொல்லுவோம். இது அசுத்தமாய பவனம். இந்த தத்துவங்களை எல்லாம் நம்ம விரிவாக பின்னாடி சிந்திக்க இருக்கின்றோம். பிரகிருதி மாயை, நாம் இருக்கக்கூடிய இடம் பிரகிருதி மாயை, ஆன்ம தத்துவம், 24 கருவிகள் இந்த பிரகிருதி மாயில் இருக்கு. இந்த பிரகிருதி மாயிலிருந்து உருவாகக்கூடிய அனைத்து கருவிகளும் இந்த முக்குண வயப்பட்டிருக்கு. அந்த முக்குணங்களை தான் உருவாகுது, சாத்வீகம், ராசதம், தாமதம். இந்த முக்குணங்களை தாண்டி போனா தான் நமக்கு முக்தி. சாத்வீகம்னா உங்களுக்கு இயல்பாகவே தெரியும், ரொம்ப சாத்வீகமாக பேசுவாருங்க அவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிலர் ரொம்ப வேகமாக பேசுவாங்க, எதையுமே எடுத்தேன் கவிழ்த்தேன் முடிவெடுப்பாங்க, அவசரப்படுவாங்க, அது ராசதம். சிலர் ரொம்ப மந்தமாக இருப்பாங்க, என்ன சொன்னாலும் ஏறாது, அவங்க வந்து தாமதம். இந்த குணம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருவிக்கும் உண்டு. இப்போ வாயுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்க, காற்று ஒரு பெரிய புயல் காற்றை வீசுன்னா அது சாத்வீக, அது வந்து ராசத குணத்தை உடையதாக இருக்கும். தென்றலாக இருந்தது அப்படின்னா, புதிய மலையிலேருந்து ஒரு தென்றல் போன்று இருந்ததுன்னா அது சாத்வீகம். காற்றே இல்லாமல் இருந்ததுன்னா தாமதம். பெரிய காட்டாறு வெள்ளம் வந்ததுன்னா அது ராசதம். மெல்லிய ஓடையாக ஓடிச்சுன்னா சாத்வீகம். தேங்கிய நீராக இருந்தால் தாமதம். இப்படி இது போல் ஒவ்வொரு கருவிகளுக்கும் இந்த முக்குணத்தினுடைய ஒவ்வொரு கருவிகளுக்கும் வந்து இந்த முக்குணத்தினுடைய குணம் வந்து வெளிப்படும். இந்த முக்குணத்திலேருந்து நம்ம விடுபட்டு போனாதான் நமக்கு முக்தி. அதான் முதல் படி. இப்போ ஆன்ம தத்துவத்தில் நம்ம மனம், புத்தி, ஆங்காரம், சித்தம் என்ற அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய 4 கருவிகள். மனம் ஒரு பொருளை சென்று பற்றும். ஆங்காரம் இந்த பொருள் என்னதென்று அறிய வேண்டும் என்று துணியும். அந்த பொருள் என்ன என்று புத்தி வந்து நிச்சயிக்கும். நிச்சயித்த அந்த பொருளினுடைய பயனை சித்தம் அனுபவிக்கும். இப்போ சிவஞான சித்தியார் வகுப்பு எடுக்கிறாங்க என்று கேட்ட உடனே உங்கள் மனம் போய் பற்றுது. அந்த அது என்ன வகுப்பு, நம்ம அதை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது அகங்காரம். யார் எடுக்கிறாங்க, அது எந்த மாதிரி செய்தி சொல்லப்படுது என்பது உங்கள் புத்தியை கொண்டு உணர்றீங்க. அப்புறம் இந்த வகுப்பு நம்ம பங்கு பெற்றே ஆகணும் என்று முடிவு செய்கிறீங்க. அதுதான் சித்தம். இப்போ மனம், புத்தி, ஆங்காரம், சித்தம், ஞானேந்திரியங்கள், இந்திரியங்கள் என்ற கருவிகள் தான் ஞானத்தை நமக்கு ஈட்டுவதற்கு துணையாக இருக்கக்கூடிய இந்திரியங்கள். மெய்வாய், கண், மூக்கு, செவி. கண்மேந்திரியங்கள் கை, கால், வாய், எருவாய், கருவாய். இங்கே ரெண்டு இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம் வாய் வரும். இந்த கண்மேந்திரியத்தை வந்து வசனித்தல், நாக்கு தான் அதனோட நம்ம வசனம் தான் இங்கே கருவியாக இருக்கும். வாயாக இருந்தாலும் வசனம், இங்கே வந்து உணவு உண்ணக்கூடிய அந்த சுவையோடு கலந்து அந்த வாய் என்று நம்ம சொல்லணும். தன்மாத்திரைகள், தன்மாத்திரைகள் என்றால் இதை நம்ம பஞ்சபூதத்தினுடைய சூக்கும பூதம் என்று சொல்லுவோம். அது வெளிப்படாமல் சூக்குமா இருக்கக்கூடிய இருக்கிற நிலையில தன்மாத்திரை என்று சொல்லுவோம். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். அது தூலமாக வெளிப்பட்டதையானால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதம். இதுதான் ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவங்கள் 7, சிவ தத்துவம் 5. இந்த 36 தத்துவத்தில் நம்மகிட்ட இப்போ எத்தனை தத்துவம் இருக்கு, உங்களிடமே என்னிடமே எத்தனை தத்துவம் இருக்கு என்று பார்த்தோமே ஆனால், ஆன்ம தத்துவம் 24 நமக்கு இருக்கு, வித்யா தத்துவம் 7 நம்மிடம் இருக்கு, 31. இப்போ நமக்கும் சிவ தத்துவத்துக்கும் சம்பந்தமே இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒரே ஒரு சம்பந்தம் இருக்கு, ஒரே ஒரு சம்பந்தம் என்ன அப்படின்னா இதுதான் இந்த வாக்கு. இந்த வாக்கு உருவாகக்கூடிய இடம் நாதம். சுத்த தத்துவத்திலே, சுத்த மாயா பவனத்திலிருந்து, சிவ தத்துவத்திலிருந்து நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு கருவி வாக்கு. அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கருவி. அந்த கருவியை கொண்டுதான் நம்ம ஞானத்தை ஈட்ட முடியும், அந்த கருவியை கொண்டுதான் நம்ம பாவத்தையும் ஈட்டிப்போம். ஞானத்துக்கு ரொம்ப துணையா இருப்பது இந்த வாக்கு. அதனாலதான் நம்ம சிவபூஜையில மற்ற சிவபூஜை செய்யும் போதோ ஆலய வழிபாடு செய்யும் போதோ ஏதோ ஒரு பெரிய நம்ம சுத்தி எல்லாம் பஞ்ச சுத்தி செய்வோம், திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, பூத சுத்தி, லிங்க சுத்தி, எல்லா சுத்தியும் செய்யும் பொழுது வாக்குக்குன்னு ஒரு சுத்தி கிடையாது. என்ன காரணம், அது எப்பவுமே பரிசுத்தமாக இருக்கும். மற்ற அனைத்து கருவிகளும் முக்குண வயப்பட்டு இருக்கும், மலக்கண்ணு விரவி இருக்கும், அஸ்தமாயா கருவிகளாகவும் பிரகிருதி மாயா கருவிகளாகவும் இருக்கும், வாக்கு மட்டும்தான் சுத்தமாயா போகணும். அதனால திருமுறை ஓதுவது, பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணுவது, இன்னும் பல இறைவனுடைய புகழை பாடக்கூடிய இந்த பாடல்களை பாடுவது, வேத சிவாவங்களை விண்ணப்பம் செய்வது, இந்த மாதிரி வழிபாடு எல்லாமே ரொம்ப 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 சிறப்பான ஒரு வழிபாடு. ஏன்னா நேரடியாக இருக்கக்கூடிய சுத்தமாய கோணத்தை பேக்கரு. சுத்தமாய கோணத்துக்கு அப்புறம் நேர சாட்சி முக்தி, இதெல்லாம் பதமுக்தி தான். இதுக்கு அடுத்து சாட்சி முக்தி. அந்த சாட்சி முக்திக்கு தயாராக இருக்கக்கூடிய எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கருவி நம்மகிட்ட இருக்கு, அது வாக்கு. அது நமக்கு வித்யா ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, 31. இந்த வாக்கு வந்து நமக்கு தாத்வீகத்தில் ஒன்றா போயிடும், இது வந்து கருவியில் ஒன்றா வராது. நமக்கு இங்கே வந்து வசனித்தல் இருந்து வாய் இருந்தாலும் தனிப்பட்டவர்கள வாக்கு என்பது தாத்வீகத்தில் ஒரு கருவியாக போயிடும். 60 தாத்வீகங்களும் ஒரு கருவியாக இருக்கும். நமக்கு ரொம்ப முக்திக்கு, ரொம்ப ஞானம் பெறுவதற்கும் துணை செய்யக்கூடிய ஒரு கருவி தான் வாக்கு. அந்த வாக்கு பார்த்தோமேனால் 4 வகையாக இருக்கும். சூக்குமை ரொம்ப சூக்ஷமானது, பைசந்தி சூக்குமைக்கு அடுத்த நிலை, அக்கரங்கள்லாம் அப்படி தயாராகிற நிலை. மத்திமை, அக்கரங்கள் உருவாகி அந்த தனிப்பட்ட அந்த ஆன்மாவுக்கு மட்டும் அறிவு வழக்கம் பெறக்கூடிய, சவிகற்பறியை பெறக்கூடிய ஒரு ஞானம் கிடைக்கும் மத்திமை. வைகரி, பல் இதழப்பட்டு வெளியே வந்துடுறது. இப்போ நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது வந்து வைகரி வாக்கு, உங்களுக்கு கேட்குது, மற்றவங்களுக்கும் கேட்கும் வகையில் சொல்றது வைகரி. தனக்கு மட்டும் அறிந்து ஆனால் அந்த வார்த்தைகள் வெளியில விடாம அப்படி கண்டத்திலே நினைத்து வைத்துக் கொள்வது. திருச்சிற்றம்பலம் அப்படின்னு நான் நினைத்து மனதுக்குள்ளே எடுத்துக்கிட்டேன், அந்த கண்டத்தில் இருக்கு அப்படின்னா அது மத்திமை. இதே தானத்தை நான் நினைத்திருக்கிறேன், திருச்சிற்றம்பலம் அம்பல பெருமானுடைய அந்த பொருள் கனக சபையை நினைக்கிறேன்னா பைசந்தி மனதா இதே தானத்தில் இருக்கு, அக்கரங்கள் அண்ணன் உருவாகல இதே தானத்தில் இருக்குது. சூக்குமை அப்படின்னா மூலாதாரத்தில், மூலாதாரத்தில் கூட தில்லை பெருங்குத்தருடைய சிந்தனையோட நான் அந்த வாக்கு சூக்குவமா அடங்கி இருக்கிறது. மற்ற வாக்குகளுக்கு அழிவுண்டு, இந்த சூக்குமை வாக்குக்கு அழிவே கிடையாது. வைசந்தி மத்திமை வைகரி எல்லாம் வெளியே அக்கரங்களா வந்து வெளிப்பட்டு அது போயிடும், அது அழிவடைந்துடும். சூக்குமை வாக்கு எப்பவுமே நிலையாக மூலாதாரத்தில் நிலை பெற்றிருக்கும். இந்த வாக்கை உணர்ந்தவர்களுக்கு முக்தி என்று சிவாகமம் கூறுகிறது. நமக்கெல்லாம் அது எட்டாத ஒரு தற்சமயம் எட்டாத கனி, நினைத்து கூட பார்க்க முடியாது. ஒரு எறும்பு மிகப்பெரிய பேரரசன் அவனுடைய அரசர் பதவியினால பெறக்கூடிய இன்பத்தை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? அந்த மாதிரி தான் நம்ம நிலைமை. நம்ம இங்க இருக்கிறோம், ரொம்ப மோசமா இருக்கிறோம், கீழே ஆன்ம தத்துவங்களோட கூடியிருக்கிறோம். ஆனால் இது உரையளவில் நம்ம உணர்ந்துக்கலாம் இது இப்படின்னு, ஆனால் அனுபவபூர்வமாக தான் நம்ம உணர முடியும். வாக்கு சுக்குமை பைசந்தி மத்திமை வெகிர் என்று 4 வகையாக பிரியும். இந்த 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 4 வாக்குகளும் சிவ தத்துவத்தோடு சேர்ந்து வரும். நாதம் சுக்குமையாக இருக்கும், விந்து தத்துவத்தில் வந்து பைசந்தியாக இருக்கும், சாதாக்கியத்தில் தான் மத்திமையாக இருக்கும், ஈஸ்வர தத்துவத்தில் சூக்கும வைகரியாகும், சுத்தவத்தில தூல வைகரியாக இருக்கும். வைகரியில ரெண்டு வகை, சூக்கும வைகரி, தூல வைகரி. சூக்கும வைகரினா என்னுடைய காதுகளுக்கு மட்டும் கேட்கும் வண்ணம் நான் சொன்னேன் அப்படின்னா அது சூக்கும வைகரி. உங்களுடைய காதுகளுக்கும் கேட்கும் வண்ணம் நான் ஒரு ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா அது தூல வைகரி. இதுதான் சிவ தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம். அத்துவாக்கள், அத்துவாக்கள் என்பது அதுவும் கருவிகள் தான். அது நம்ம ஆன்மா வந்து தொடர்ந்து தன்னுடைய ஆன்ம யாத்திரையில முன்னேறி செல்வதற்கு ஒரு படிநிலையாக இருப்பது அத்துவாக்கள். இந்த அத்துவாக்கள் ஆறு வகைப்படும், வண்ணம், பதம், மந்திரம், புவனம், தத்துவம், கலை, ஆறு வகை அத்துவாக்கள். இதுல வண்ணம், பதம், மந்திரம் இந்த மூன்றும் நம்ம என்ன சொல்வோம் என்றால் சொற்பிரபஞ்சம் என்று சொல்லுவோம். வண்ணம்னா 51 எழுத்துக்கள், பதம் என்றால் 81 பதமந்திரம், மந்திரம் என்றால் 11 மந்திரம், பஞ்சபிரம்ம மந்திரமும் ஷடங்க மந்திரமும் சேர்ந்த இந்த 11 மந்திரம். புவனம், தத்துவம், கலை, 224 புவனங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. பூமியை சேர்த்து 224 புவனங்கள், 36 தத்துவம், கலைகள் 5 கலைகள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் அத்துவா. இந்த வண்ணம், பதம், மந்திரம், புவனம், தத்துவம், கலை வந்து சுத்தமாயிக்கின்ற ஒரு அத்துவாக்கள் இருக்கும், அதை வந்து சுத்தாத்துவாக்கள் என்று சொல்லுவோம். அஸ்தமாயா புவனத்துக்காக சில ஒரு இதே மாதிரி 6 அத்துவாக்கள் உண்டு, அதை வந்து மிச்ராத்துவாக்கள் என்று சொல்லுவோம். அஸ்தமாயிலுள்ளது பிரகிருதி மாயை என்று சொல்லக்கூடிய நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் உள்ள அந்த அத்துவாக்களை வந்து அசுத்தாத்துவாக்கள் என்று சொல்லுவோம். ஏன்னா அசுத்தமுடையது, மலக்கண்மை கலப்புடையது, முக்குணம் கலப்புடையது. இது ஓரளவு நீங்க இப்ப புரிஞ்சுக்கங்க. 36 தத்துவங்கள். அடுத்து இந்த அமைப்பு எப்படி இருக்கிறது, நாம் எங்க இருக்கிறோம், இந்த மாயைகளுக்கு நமக்கு என்ன தொடர்பு என்று பார்க்கும்போது, பிரகிருதி மாயை இப்ப நம்மளாம் வாழக்கூடிய உலகம் இருக்குது, மலக்கண்மம் முக்குணமுடையது, அதற்கு மேல அசுத்த மாயை, ஒருபடி மேல மலக்கண்மம் மட்டுமுடையது, அதற்கு மேல சுத்தமாய் மலக்கண்மம் விரவாதது. இந்த இடது பக்கத்தை பார்த்தீங்கன்னா அந்தந்த உலகத்தை நான் உங்களுக்காக கொடுத்துருக்குறேன். சிவலோகம், ஒருத்தர் சிவலோக பேர் பெற்றார் அப்படின்னா அவர் இருக்கிற இடம் எந்த இடமா இருக்கும், சுத்தமாயை, சுத்தமாயில் தான் சிவலோகம் என்று சொல்லுவோம். உருத்ரலோகம், உருத்ர பதவியை பெற்றவர்கள் ஆனாலும் பிரளயாகலர் என்று சொல்லக்கூடிய அந்த இருமலம் உடையவர்களாக இருப்போம். ஆணவமலம் இருக்கும், கண்மமலம் இருக்கும், ஆனால் மாயாமலம் இருக்காது. அந்த இருமலம் உடையவர்கள் இருக்கக்கூடிய பிரளயாகலர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இருக்கக்கூடிய இடம் அஸ்தமாயா போகணும். இப்போ இங்கே இருக்கக்கூடியவங்க விஞ்ஞானகலர், அவங்களுக்கு உருமலம் ஆணாமலம் மட்டும்தான் இருக்கும், அதுவும் வலி இழந்திருக்கும். அதனால நம்ம மலக்கண்மம் விரவாதுன்னு சொல்கிறோம், பலம் இருக்கும் ஆனால் வலி முழுமையாக வலிமை இழந்திருக்கும். புருடலோகம், புருஷலோகம் என்றால் என்னென்னா ஆன்மா, புருஷன்னா ஆன்மா, ஆன்மா ஆன்மாக்கள் வந்து வித்யா தத்துவத்தோடும், வித்யா தத்துவம் 7 இங்குள்ள இந்த வித்யா தத்துவம் 7 ஆன்ம தத்துவங்கள் 24 இதனோடு கூடி வாழக்கூடிய இந்த உலகம் தான் பிரகிருதி மாயா புவனம். இங்க இருக்கக்கூடிய உயிர்கள் எண்ணில்லாத உயிர்கள், கவுண்ட்லெஸ், எண்ணியே பார்க்க முடியும் எத்தனை உயிர்கள் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இதுவரை எத்தனை உயிர்கள் இந்த உலகத்துல பிறப்பெடுத்ததுன்னு யாருக்கும் தெரியாது, இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். இதுவரை எத்தனை உயிர்கள் பிறந்திருக்கு, இன்னும் பிற 5 உட்பட்டு இந்த உலகத்திலே பல்வேறு உலகங்களில் இருந்து இருக்கிறதுன்னு யாருக்கும் தெரியாது. எத்தனை உயிர்கள் இந்த பிறப்புக்கு வருவதற்காக கேவல நிலையில் இருக்கு என்பதும் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும், அதை கணக்கிடவே முடியாது. சைவ சித்தாந்தத்தை பொறுத்த மட்டும் இல்லை, எண்ணில்லாத உயிர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், அன்பர்கள் மனநல ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், மற்ற சமயங்கள் உயிர்களை இறைவன் படைத்ததாக கூறும், உயிர்களை இறைவன் படைத்ததாக கூறும். நம்ம சமயம் என்ன சொல்வது என்றால் உயிர்களை இறைவன் படைக்கவில்லை, படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் படைக்கணும், உயிர்களை இறைவன் தான் படைத்தான் என்று சொன்னோமே ஆனால் இப்ப நம்மலாம் படுற கஷ்டத்துக்கு எல்லா காரணமும் யார் தான், எல்லா பொழியும் சுவாமியோட சுவாமி மேல போட்டுடலாம். நம்மளை இறைவன் தான் படைத்தார், உருவாக்கினார் என்றால் படைக்கல. அப்ப எப்படியா நமக்கு இந்த உடல் எல்லாம் வந்தது, இதெல்லாம் வந்தது, இறைவன் தானே படைத்திருக்கிறான்? உயிர் வேறு, உடல் வேறு. நம்ம சமயத்துல படைத்தான் என்றால் உடலை படைத்தான், உலகத்தை படைத்தான், உயிர் எப்பவும் போல அப்படியே தான் இருக்கு. அந்த உடலோடு உயிரை சேர்த்து வைக்கிறது தான் இறைவனுடைய பணியை ஒழிய உயிரை படைப்பது இறைவனுடைய பணி இல்லை. அப்படி சுவாமி படைச்சிருந்தார் அப்படின்னா நாம் இப்படி இருப்போமா இவ்வளவு குற்றங்களோட? ஒரு மாங்குட்டையிலேருந்து மாமரம் தான் வரும் இல்லையா, பழாங்குட்டையிலேருந்து பழாமரம் தான் வரும், வாழமரம் வராதில்லை. சுவாமி நம்மளை படைத்திருந்தார் அப்படின்னா நாமளும் எப்படி இருக்கணும், முருகப்பெருமான் மாதிரி, வீரபத்திர சுவாமி மாதிரி, பைரவ பெருமான் மாதிரி இருக்கணும், நம்மளும் அந்த குணத்தோடு இருக்கணும், இன்பத்தோட. நம்ம அப்படி இருக்கிறோமா? இல்லை. அப்போ அவர் ரொம்ப படைக்கல, உயிர்கள் படைக்கப்படவில்லை. உயிர்கள் எண்ணிலாதன. அந்த உயிர்கள் மேல் கொண்ட கருணையினால இறைவன் இந்த உலகத்தை படைக்கிறான். ஏன்னா நமக்கு அவருக்குள்ள ஒரு பெரிய தொடர்பே, நாமளும் அறிவுடைய பொருள், அவரும் அறிவுடைய பொருள், நம்ம சிற்றறிவுடையவங்க, அவர் பேரறிவுடையவர். அவருக்குள்ள ஒரே உறவு நாம தான், நமக்குள்ள ஒரே உறவு அவர் தான். ஏன்னா இனத்தோட சேரணும். அந்த ஒரு கருணையினாலதான் சுவாமி என்ன செய்கிறார், இந்த உயிர்களுக்காக இந்த உலகத்தை படைக்கிறார். ஏன் படைந்த இந்த உலகத்தை அவர் படைக்காம இருந்தால் அவர் போய் யாராச்சும் கேட்க போறாங்களா ஏன் படைக்கல அப்படின்னு? யாரும் கேட்க போறதில்ல. நம்ம தான் அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா ஏன் படைக்கல எங்களையும் காப்பாத்துறது? எதுவும் கேட்க முடியாது. அதனாலதான் அவரை கரையில்லா கருணைமா கடலே கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி இருந்த அவர் கருணையாலதான் இந்த உலகமே பார்க்கறது. எல்லாமே வந்து இந்த கண்ணால் காணக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து இறைவனுடைய கருணை வடிவத்தோடு நம்ம இறைவனுடைய கருணை தான் நம்ம பார்க்கணும். அந்த கருணை தான் ஒரு வடிவத்தை பெற்று நம்ம கண்முனை அமைந்திருக்கிறது. இந்த கருணையாளர் நம்ம எல்லாருமே படைக்கப்பட்டிருக்கோம். அதனால இந்த உடலை படைத்து அந்த உடலோடு இந்த உயிரை சேர்த்து இறைவன் ஒரு பிறவியை கொடுத்துருக்கானே உடைய உயிர்களை இறைவன் படைத்ததில்லை. சில சமயத்தாருக்கு உடல் உயிர்க கொள்கை கிடையாது, அவங்கள பத்தி நம்ம கவலையில விட்டுருவோம். நாம சைவ சித்தாந்திகள், உயிர் வேறு உடல் வேறு, ஊன் உடல் வேறு செய்தான் உடைத்தான் மொழி வித்தவனே நம்பியில் வருவான் சொல்ற, உயிர் வேறு உடல் வேறு. இன்னைக்கு நம்ம இந்த உடம்புல இருக்கோம், நாளைக்கு வேற உடலுக்கு போயிடுவோம். அதுதான் நம்ம அடுத்த பக்கத்தில் சிந்திக்க இருக்கிறோம். சரீரம், ஐவகை சரீரம். இந்த ஐவகை சரீரம் நமக்கு வந்து அஞ்சு வகை உடம்பு இருக்கு. இன்னைக்கு இப்ப நம்ம தாங்கி இருக்கக்கூடிய இந்த பூத உடல் பார்க்கறதுக்கு ஒரு உடல் போல இருந்தாலும் அஞ்சு சட்டை, ஒவ்வொரு உடலையும் சட்டை என்று சொல்லுவோம். நம்ம எத்தனை சட்டை போட்டிருக்கிறோம்னா அஞ்சு சட்டை அணிந்திருக்கின்றோம். முதல்ல உயிர் ஆன்மா கேவல நிலையில் இருக்கிறது, உயிர் மட்டும் தனித்திருக்கிறது ஆணவ மலத்தோடு. இந்த உயிருக்கு முத முதல்ல பிறப்பை கொடுக்கும்போது சுவாமி என்ன செய்வார் அப்படின்னா, இங்கே பார்த்தோம் இல்லையா மாயை அஸ்தமாயை, அந்தந்த உயிர்களுடைய பக்குவத்துக்கு முதல்ல அந்த அந்த மாயையிலிருந்து ஒரு தேகத்தை கொடுப்பார். அதுதான் காரண சரீரம் என்று சொல்லக்கூடிய மாயை. நம்ம பெறக்கூடிய முதல் தேகம். அதுக்கப்புறம் வித்யா தத்துவங்கள் ஐந்து, காலம் நியதி கலை வித்தை அராகம், இந்த ஐந்தையும் கொண்டு ஒரு தேகத்தை கொடுப்பார். அதுக்கு பேர் என்னது? கஞ்சுக சரீரம். அதுக்கப்புறம் பிரகிருதி மாயா போனத்தை நம்ம அடைகிறோம். அந்த பிரகிருதி மாயா போனத்துல முக்குணங்களால் நமக்கு ஒரு சரீரம் அமையப்பெறுகிறது, குணசரீரம். இவ்வளவும் பெற்றதுக்கு அப்புறம் புரியட்ட காயம்னு சொல்லப்படக்கூடிய சூக்கும சரீரத்தை சுவாமி நமக்கு அருள் செய்கிறார். தன்மாத்திரைகள் ஐந்து, அந்த கரணம் மூன்று. தன்மாத்திரைகள் வந்து ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம், ஐந்து தன்மாத்திரைகள். அதோடு சேர்த்து அந்த கரணங்கள்ல சித்தம் நீங்களாக, இந்த சித்தம் நீங்களாக மனம் புத்தி அகங்காரம், இந்த மூன்றும் தன்மாத்திரைகள் ஐந்து சேர்ந்தால் இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், சுக்கும சரீரம் என்று சொல்லக்கூடிய புரியட்ட காயம். இந்த குணசரீரம், கஞ்சுக சரீரம், காரண சரீரம், இந்த மூணு சரீரத்தையும் சேர்த்து பரசரீரம் என்றும் நம்ம சொல்லுவோம். தூல சரீரம், சூக்கும சரீரம், குணசரீரம், கஞ்சுக சரீரம், காரணசரீரம், அஞ்சு சரீரம் நமக்கு. இந்த தூல சரீரம் வந்து இப்ப நம்ம தாங்கியிருக்கிறது, நம்ம தாங்கி இருக்குது. இப்போ ஆண் பெண் இந்த உடல் பேதம் வருவது இந்த தூள சரீரத்தால், மனிதன் விலங்கு என்ற உடல் பேதம் வருவது இந்த தூள சரீரத்தால், தூள சரீரத்தால், தேவர்கள் மனிதர்கள் என்ற உடல் பேதம் வருவது இந்த தூள சரீரத்தால். அப்போ நமக்கும் தெருவில் அலையக்கூடிய ஒரு நாய்க்கும் என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம்தான், தேகம் மட்டும் வேற. எல்லாம் ஒரே ஜாதி, ஒன்றே குலம், ஒருவனே தேவன். ஒரு வகையில் பார்த்தா நம்ம எல்லாரும் ஒரே ஜாதி தான், மனித உயிர், உயிர் என்ற உயிரர்க்கத்தை சேர்ந்தவங்க. ஆடு மாடு தேனி பறவை இனம், இன்னும் விரிவாக நம்ம செஞ்சுக்க இருக்கிறோம். எத்தனை 84 லட்சம் யோனி பேர் தான் அதில் எவ்வளோ பிரிவு இருக்குன்னு. அதனால சைவ நம்ம சமயத்தில் எதையுமே நம்ம விட மாட்டோம் வெளியில். மற்ற சமயங்கள் என்ன சொல்லுவோம், ஆடு மாடு கோழி மற்ற உயிர்கள் எல்லாம் உனக்காக படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவோம். மனிதனை அனுபவிக்கிறதுக்காக இந்த உயிர்கள்லாம் படைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லும்போது அவன் அதை உண்டு தின்பதற்கு அது அவனுக்கு ஊக்கமாக இருக்கு. நம்ம சமயம் அப்படி இல்லை. எல்லோருக்கும் உரியது இந்த உலகம். நமக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ வாழணும்னு இந்த உலகத்தில், அதே போல் ஒவ்வொரு உயிருக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உரிய இருக்குது. சுவாமி ஒவ்வொரு உயிருக்கும் 4 சட்டை கொடுத்து அந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கார். தூள தேகம் மட்டும்தான் வேற. இப்போ நம்ம இப்படி நம்ம உணரும் போதே நம்ம இந்த உலகத்து உயிர்கள் எல்லாத்தையுமே வந்து அப்படி நம்மளோட சேர்ந்த ஒரு வர்க்கமாக பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும்.
எல்லாரும் ஒரே உயிர் வர்க்கம் தானே அப்படிங்கிற ஒரு பரந்த சிந்தனை நமக்கு வரும். இப்படி ஒரு சிந்தனை மற்ற சமயங்கள் எங்கேயுமே நம்ம தேடி பார்த்தாலும் கிடைக்காது. நமக்கு அஞ்சு செட்டை இந்த தூல சரீரம், இந்த பிறப்பில் இருக்கும் நம்ம தாய் வயிற்றில், தாய் வயிற்றில் நம்ம கருவில் நுழைந்த காலத்திலேருந்து நமக்கு தூல சரீரம், அது பரிணாமிக்கும், அது பரிணாமத்துக்குரியது, மற்ற சரீரங்கள் பரிணமிக்காத அப்படியே இருக்கும். இந்த தூள சரீரம் வளர வளர வளர்ச்சி அடையும், பல பல நிலைகளை அடையும். அப்புறம் 70 வயது 80 வயது ஆனவுடனே உயிரை விட்ட உடனே நம்ம என்ன, இந்த புரியட்ட காயமும் மற்ற உடம்புகளும் சேர்ந்து ஒரே சூக்ம சரீரமாக இருக்கும். இந்த தூள சரீரம் போன உடனே நரகமோ இல்லை சொர்க்கமோ நம்ம எந்த உலகத்துக்கு போகிறோமோ அந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு உடல் அது எடுத்துக்கும். யாதனா சரீரம், யாதனா சரீரம்னு ஒரு உலகத்து ஒரு உடலை எடுத்து போட்டுக்கும். யாதனா சரீரம் எதுக்கு அப்படின்னா, நரகத்தில் வந்து நம்ம போய் பேசின நாக்கை இழுத்து வைத்து ஆணி அடிப்பார்கள் என்று உமாபி சிவாச்சாரியார் போற்றிப்பவர்கள்லாம் ரொம்ப விரிவாக சொல்கிறார். இன்னும் சிவ தர்மோத்தரம், கருட புராணத்தெல்லாம் இன்னும் விரிவாக இருக்குது, படித்தாலே நமக்கு பயம் வரும். அப்படியெல்லாம் சொல்லி தான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நம்மளை முன்னோர்கள் வளர்த்தார்கள். கடவுளே இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டம் மக்களை திசை திருப்பி விட்டு எங்கேயோ அதர பாதாளத்தை நோக்கி திருப்பிட்டாங்க. அந்த நரகத்தில் போகும்போது அது அதுக்குன்னு ஒரு உடல் வரும், கையை வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே இருக்கும். கையை வெட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் பக்கத்தில் ஒரு அசுரன், அதை வெட்டின கை மறுபடியும் வளரும் சாப்பிட்றதுக்காக. எவ்வளோ அடித்தாலும் உயிர் போகாது அவ்வளோ. அதனால் ஒவ்வொரு உலகத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு சரீரம், தூள சரீரம். இப்போ நம்ம சட்டை போட்டுக்கிறோம் இல்லையா, இப்போ கேதார்நாத் போகிறோம், ரொம்ப குளிரான இடத்துக்கு போனோம்னா அப்படின்னா அதை நம்ம எப்பவும் போடுற ஒரு சட்டையை திருநெல்வேலியிலையோ மதுரையிலையோ உட்காந்துருக்கிற மாதிரி நம்ம ஒரு சட்டையை போட முடியாது. அதுக்காக ஒரு பெரிய ஸ்வெட்டர் எடுத்து மாட்டிக்கணும். இப்போ நிலவுக்கெல்லாம் போகிறாங்க விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள், அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்டையை மாட்டிக்கிறாங்க. அதுபோல் அந்தந்த உலகத்துக்கு தகுந்த ஒரு சரீரம் நம்ம பெற்றுக்கொண்டே இருப்போம். இப்போ இந்த சூக்கும சரீரம், இந்த குண சரீரம், கஞ்சுக சரீரம், கார சரீரம் நம்மளோட பெரும்பாலும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த குண சரீரம் நம்மளை விட்டு எப்போ போகும் என்றால், எப்போ நம்ம பிரகிருதி மாயா பவனத்திலேருந்து நம்ம நல்ல பிள்ளையாக நடந்து நம்முடைய தீவினையெல்லாம் குறைஞ்சி பக்குவம் வந்துருச்சுன்னா சுவாமி நம்மளை அடுத்த பதவிக்கு ப்ரமோட் பண்ணுவார். இந்த ஆன்மா முன்னேறும் பிரகிருதி மாயாலேருந்து அஸ்தமாயா பவனத்துக்கு. நம்ம இங்கேருந்து இந்த மாயிலேருந்து அடுத்த மாயைக்கு போகும்போது ஆன்ம தத்துவம் எல்லாமே போயிடும். ஆன்ம தத்துவம் போயிருச்சு அப்படின்னா குணத்தத்துவம் இல்லை, இந்த குணத்தினுடைய முக்குண சார்புடைய ஆன்ம தத்துவங்கள் எல்லாமே போயிருச்சு அப்படின்னா வித்யா தத்துவத்துக்குரிய ஒரு புதிய சட்டை நமக்கு வந்துடும். அது ஏழு தத்துவங்களோடு சேர்ந்து கலந்த மீதி இப்போ நமக்கு என்ன ஆகிடும், இந்த சூக்கம சரீரத்துக்கு பதில் வித்யா தத்துவத்தில் தத்துவத்துக்குரிய அத்துவாக்களோடு அந்த கருவிகளோடு ஒரு தேகம் வந்துடும். அதற்கப்புறம் இன்னும் முக்தி நம்ம ஆன்ம நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு மலக்கண்ம விளக்கு மலபரி பாகமாகி சத்தினி பாகம் வந்ததுக்கப்புறம் சுத்தமாயி போயிடும். சுத்தமாயிலிருந்து அடுத்து கடைசியில் பரமக்தி சுவாமி திருவிட்டி. இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஒரு உயிர் செய்யக்கூடிய அந்த யாத்திரையோட வருடங்கள் வந்து கணக்கில் காட்ட முடியாது. கணக்கில் சொல்லப்போனால் 100,000,000,000 வருஷத்தை தாண்டும் இங்கேருந்து ஒரு உயிர் அங்கே போடணும். அது ஒரு யூகத்தை சொல்கிறேன், கூட கூட இருக்கலாம். இந்த ஒரு ஐந்து வகை சரீரம் அதை அருமையாக விளக்கக்கூடிய ஒரு திருமந்திர பாடல் அடியன் சென்ற வார சிந்தனை செய்து கொண்டிருக்கும் இந்த பாடல் இருந்து நண்பர்களுக்கு அதை காட்டணும்னு அடியும் விருப்பப்பட்டேன். காயப்பை ஒன்று சரக்கு பலவுல மாயப்பை ஒன்றொன்று மற்றும் ஓர் பையுண்டு காயப்பை கொள் என்று கல்வன் புறப்பட்டால் மாயப்பை மண்ணா மயங்கியவாறு. இந்த மாயப்பை அப்படின்னு சொன்னது இந்த தூல சரீரம். இந்த காயம் என்பது ஒட்டுமொத்த இந்த சரீரம். அதில் சரக்கு பல உள்ள, அதில் பல சரக்கு இருக்கு. அதில் மாயப்பைன்னு ஒரு சரக்கு ஒரு பை இருக்கு, மற்றுமோர் பை இருக்கு, பல பைகளுக்கு இருக்கிறது. இந்த காயப்பைக்குள் நின்ற கல்வன் புறப்பட்டால் இந்த உயிர் சூக்கும தேகத்தோடு கிளம்பிருச்சு அப்படின்னா முட்டையிலேருந்து பொறிச்சு எப்படி ஒரு பறவை குஞ்சு வெளியே போகுமோ அதுபோல போயிருச்சு அப்படின்னா இந்த மாயப்பை மண்ணா மயங்கியவாறு, மண்ணோடு மண்ணா அது சென்று விடும். அத்தனமைத்த உடல் இரு கூற்றினீர் உடல் இருக்குன்னா இதை ரெண்டு கூற பிரிச்சோம்னா தூள சரீரம் சூக்கும சரீரம் இதெல்லாமே சூக்கும சரீரமா பிரிச்சிடும். அத்தனமைத்த உடல் இரு கூற்றினில் சுத்தமதாய சூக்குமம் சொல்லுங்கள் சத்த பரிச ரூப ரசகந்த ஓசை உரு ஒளி சுவை நாற்றம். இந்த தன்மாத்திரைகள் 5 புத்தி மண் ஆங்காரம், புத்தி மன ஆங்காரம் அந்த கிரணம் என்று புரியட்ட காயமே விநாயகரகவெல்லாம் புரியட்ட காயம் அப்படி எல்லாம் அபிப்பிராட்டி அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. இதுதான் புரியிட்ட காயம். நம்மளுடைய உடலை நம்ம உடல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து கலட்ட வேண்டிய சட்டை எத்தனை சட்டை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 5 சட்டை இருக்கு. இதுக்கு மேலே நம்ம பனியின்னு நம்ம ஒரு சட்டை போட்டுக்கிறோம், அதுக்கு மேலே ஒரு கோட் சூட்லாம் போட்டுக்கிறோம். அந்த சட்டையை போடுறதுக்கு எவ்வளோ நம்ம சம்பாதிக்கிறோம், அந்த சட்டையில் ஏற்றத்தாழ்வுகள், அந்த சட்டையை போடுறத வச்சு மதிப்பு மரியாதைகள், எவ்வளோ ஒரு மாயம் நிறைந்த உலகம்னு நீங்கள் நினச்சிப்பாரு. இந்த உலக மாயப்பை மண்ணா மயங்கியவாறே அவ்வளோதான் உயிர் பிரிஞ்சு தான் யாராவது மதிப்பாங்களா? அப்பாவே உயிர் பிரிஞ்சிட்டு அப்படின்னாலும் தூக்கி வீட்டில் வச்சு பாதுகாக்க முடியுமா? ஒரு வருஷத்துக்கு யார் பாப்பா? எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. சிறுவிறகால் தீமுட்டி செல்லான ஓடியே போயிடும். அச்சசாமி வாக்கு, மணமன மகிழ்வர் முன்னே மக்கள் தாய் தந்தை சுற்றம், பிணமன சுடுவர் பேர்த்தே பிறவியை வேண்டேன் நான் ஏன். இந்த பிறவி வேண்டாம், இந்த பிறவி வேண்டான்னு நம்ம திருமுறைகள்லையும் நம்ம சித்தாந்த சாத்தங்கள் மட்டும்தான் சொல்லுவோம். மற்ற சமயங்களுக்கு இந்த பிறவி தான் பெரும்பேரே. இந்த பிறவியே ஒரு முக்தி மாதிரி அவங்களுக்கு. அப்படி அவங்க சொல்லக்கூடிய முக்தி நிலையும் இந்த பிறவியில என்னென்ன இன்பம் அனுபவிச்சுமோ அதைத்தான் அவங்க சொல்லிட்டு இருப்பான். நீங்க முக்தி அடைஞ்சு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோப்பை நிரம்ப மது இருக்கும், பஞ்சு மெத்தை இருக்கும், 3 வேளை சாப்பாடு கிடையாது. அதைத்தான் எங்கேயும் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதையும் அங்கேயும் போய் செய்வானே. அப்ப இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுடைய புரிதல் அவ்வளவுதான். அந்தந்த உயிருக்கு தகுந்த மாதிரி பல சமயங்கள் அறிவிக்கை சமயங்கள் படைக்கப்பட்டிருக்கு. ஐவகை சரீரம் முக்கியமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நம்ம உடம்பு 5 வகை சட்டையால் ஆனது. இது எல்லாமே ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும். இந்த உயிர் மட்டும் எல்லா சட்டைகளையும் திறந்து ஒன்றொன்றாக திறந்து இறைவன் திருவடி அடையும். நம்ம ஒவ்வொரு மாயையாக நம்ம கடந்து செல்லும்போது பல்வேறு சட்டைகளை, புதிய சட்டைகள் எடுப்போம். கடைசியில் அனைத்து சட்டையும் போய் உயிர் மட்டும் சிவபெருமான் திருவடியை சென்றடையும். அதைத்தான் நம்ம இந்த பக்கத்தில் அடியை உங்களுக்கு காட்டியிருக்கேன். இங்கே ஆன்மாக்கள் இது 3 நிலைகள். உயிராக பிறந்த நம்ம எல்லாருக்கும் 3 நிலை இருக்கு. என்ன அப்படின்னா, கேவலம், சகலம், சுத்தம். இப்போ நாமலாம் இருக்கக்கூடிய நிலை இந்த நிலை, சகல நிலை. முத முதல்ல இருந்த நிலை கேவல நிலை. எதுக்காக இந்த கேவல சகல சுத்தம்லாம் உங்களுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, தொடர்ந்து அடுத்த சித்தியார் பாடல்கள் நம்ம இது சம்பந்தமான பல சொற்களை நம்ம சிந்திப்போம். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது கேவலம்னா என்ன, சகலம்னா என்ன, சுத்தம்னா என்ன. நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கிறதுக்காக தான் அன்பர் பெருமக்களுக்கு அடியே இந்த முன்னுரை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். கேவல நிலை என்றால் முதல் முதல்ல உயிர் பிறப்புக்கு வருவதற்கு முன் நம்மளையே சுவாமி இந்த உலகத்துக்கு, நம்ம இந்த உலகத்தில் நமக்கு படைப்பை கொடுத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார் என்றால், கேவல நிலையில் பசு இருக்குது. பசு என்பது தன்னையும் உணராது, அறிவு இச்சை ஞான சக்திகளெல்லாம் முழுமையாக செயலற்று ஆணவ மலத்தால், ஆணவன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆணவ மலம், ஆணவம்னா ஒன்றும் இல்லை, அந்த அதை வந்து பண்பு பெயராக நீங்கள் பார்க்கக்கூடாது. அகங்காரம், திமிர் பிடித்தவன் அப்படியே, அது பண்பு பெயரில். ஆணவம் அப்படின்னா நீ வந்து அறியாமை, முழு அறியாமை, ஒரு உயிரை செயல்படுத்த விடாமல் முழுமையாக மூடி வைத்திருப்பது. அப்படியே ஒரு சாக்குள்ளே போட்டு மூடி வச்சு வச்சுட்டோன்னா நம்மளால் அதையாவது பார்க்க முடியுமா? முழு ஃபுல் எங்கே பார்த்தாலும் இருட்டு. ஒரு இருட்டரையில் நம்மளை கொண்டு தள்ளிட்டோம், நம்மளை ஒரு இருட்டறையில் உள்ள தள்ளிட்டோம். கண் இருந்தாலும் ஒன்று, இல்லாட்டையும் கண்ணை மூடனா எப்படி இருக்குமோ அப்படி தான். நம்மளால் ஏதாவது உணர முடியுமா, அறிய முடியுமா, நடக்க முடியுமா, ஏதாவது செயல்பட முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த உயிருக்கு வந்து எந்த கருவிகரணங்களும் கிடையாது. இந்த கேவல நிலையில் நம்ம இந்த புவனங்களில் பார்த்து எந்த தத்துவம் மூலம் எந்த கருவிகளும் உயிர்கிட்ட கிடையாது. ஜஸ்ட் ஒரு பிளாங்க், உயிர் மட்டும் இருக்கும், ஆணவம் மட்டும் இருக்கும். அப்போது அந்த உயிர் எப்படி இருக்குன்னா, அந்த உயிர்னு ஒன்றே இருக்கு. இப்போ நம்ம அப்படி இருக்க பேசிகிட்டு இருக்கோம்லே, அப்படி பேசுறது, நான் இருக்கிறேன், என் பேர் கோமதி நாயகம், நான் இப்படி சித்தியார் வகுப்படுக்கிறேன், இப்படிலாம் சிந்தி அறிவு இச்சை செயலே செயல்படாத ஒரு நிலை இது கேவல நிலை. அதுக்கு காரணம் என்னன்னா ஆணவ மலம். இதுதான் அத்தனைக்குமே காரணம். இதுதான் நம்ம மலம் என்று சொல்லுவோம். இந்த கேவல நிலையில செயலற்று இருக்கக்கூடிய அந்த உயிர்களை பார்த்து கருணை கொண்ட இறைவன், இவங்க எல்லா இந்த உயிர் வர்க்கம், இந்த உயிர் வர்க்கம் எல்லாமே நம்முடைய திருவடியை சேர்ந்து அந்த நம்ம இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். சுவாமி சச்சிதானந்த பொருளாக எப்போ ஆனந்தமாக இருக்கிறார், வரம்பில் இன்பமுடையவன் இல்லையா, வரம்பில் இன்பமுடையவர் எப்போ ஆனந்தமாக இருக்கிறார். நம்ம இன்பத்தை நாம் அனுபவிக்க, நாம் ஆனந்தமாக இருக்கிற மாதிரி இந்த உயிர்களும் நம்மை அடைந்து ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்ற கருணை சிவபெருமான். கருணை பாருங்க, கருணை எவ்வளோ சிறப்பான கருணை. நம்ம எங்கேயோ கேவல நிலையில் கிடக்கிறோம். அவர் ஆனந்தமாக இருக்கிறார், எல்லாத்தையும் தாண்டி சுரூப சிவனாக அவர் அனுபவிக்கும் அந்த இன்பத்தை இந்த உயிர் பெற வேண்டும் என்று விரும்புகின்றார். அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரம்பதே. நம்ம இங்கேருந்து இவ்வளவு தூரம் போறோம்னா அதுக்கு சுவாமி நம்ம மேல வைத்திருந்த அன்புதான் காரணம். நம்ம மேல வைத்த அன்பும் இல்லை, நம்ம அவர் மேல வைத்த அன்பும் இல்லை, சுவாமி நம்ம மேல வைத்திருந்த அன்புதான் நாம இங்கேருந்து முன்னேறி செல்கின்றோம். பெரிய ஆன்ம யாத்திரை, பல லட்சான லட்சான கோடி வருடங்கள் பயணிக்கக்கூடிய, பல பிறவிகள் பயணிக்கக்கூடிய ஆன்ம யாத்திரை. இப்போ முத முதல்ல இந்த கேவல நிலையில் இருந்த ஆன்மாவுக்கு சென்ற படத்தில் பார்த்த இந்த சரீரத்தை சுவாமி பூட்டுகிறார், அந்த உயிர் கொடுக்குறார். அந்த உயிர் கொடுத்த உடனே, அந்த உயிருடைய அறிவு இச்சை செயல்பட ஆரம்பித்த உடனே, அதனுடைய விருப்பத்துக்கு தக்க பிறப்புகளை அது எடுக்கிறது. அது ஏழு வகை பிறப்பாக நம்ம விரிவாக பின்னாடி சிந்திக்கிறோம்.